நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம், துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த மாற்றங்களில் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கு மிக விசேஷமான நாள். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிற நம்முடைய முகங்கள் இன்றைக்கு பிரகாசம் அடைவது உறுதி. எப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலிருந்து நீங்கள் இன்றைக்கு இணைந்திருக்கிறீர்கள், இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் நிச்சயமாய் தேவன் உங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், தீமையாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நன்மையாய் திருப்பி அமைப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் முகங்களை பிரகாசிக்கப்படுகிறார். இவனுக்கே சகல துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். இன்றைக்கும் சோர்வை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். டிப்ரெஷன், இந்த டிப்ரெஷன் பாருங்கள், உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நாட்களில் இந்த உலகமே ஸ்தம்பித்து நிற்கிற இந்த வேளை, இந்த கொரோனா வைரஸ் இந்த வேளையில் பார்த்தோம் என்று சொன்னால், எங்கு பார்த்தாலும் டிப்ரெஷன் வியாதி என்று சொன்னால் அதிலே டிப்ரெஷனை பார்க்குறோம். இந்த கொரோனா வைரஸ்னால் எல்லா இடங்களிலும் ஒரு லாக்டவுன், எல்லாமே ஸ்தம்பித்து நிற்கிற இந்த வேளையில் பொருளாதார நெருக்கடி, ஒரு பெரிய டிப்ரெஷன். எல்லாரும் வீட்லேயே இருக்கிறதுனால இது ரொம்ப வினோதமாக இருக்குது. பாருங்கள், இதை ஒருவர் சொல்ல கேட்டேன். எப்பொழுதுமே நான் ஆஃபீஸில் இருப்பேன், இப்போ எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு பெரிய டிப்ரெஷனாக இருக்கு. நான் என்ன பெரிய எதிர்பார்ப்பு, இது வந்து ஒரு தாய் சொல்ல கேட்டேன், எந்த நேரமும் நான் கிச்சன்லேயே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ட்டு, அதனால் அவர்களுக்கு ஒரு சோர்வு. ஸோ இப்படி சோர்வு பல காரணங்களினால் ஏற்படலாம். ஸோ இன்றைக்கு இந்த சோர்வு வந்து நடைமுறை பாருங்கள், இது யாராவது யோசித்திருப்போமா? பொதுவாக வேலைக்கு செல்லும் பொழுதோ இல்லை பிஸ்னஸை கவனிக்கும் பொழுதோ ஒரு நாள் லீவ் அல்லது வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வெக்கேஷன் கொஞ்சம் நாட்கள் எடுத்து குடும்பத்தோடு செல்லுகிற அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும். பட் இந்த லாக்டவுன் அப்படின்றது எதிர்பாராத ஒரு காரியம். குறிப்பாக இங்கே இந்தியாவில் பார்த்தோம்னா ஒரு 4-5 மாதங்கள் அப்படியே எல்லோரும் வீட்டில் இருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போது இந்த ஒரு குறிப்பிட்ட தாய் சொல்லுகிறார்கள், எந்த நேரமும் எல்லோரும் வீட்டில் இருக்கும் பொழுது எதிர்பாராத இது ஒரு நிகழ்வு. அண்ட் பாருங்கள், ஏதாவது யாராவது ஒரு சிரமப்படுத்தினாலோ சங்கடப்படுத்தினாலோ ஆஃபீஸ்க்கு போகும்போது அதை மறந்துடுவாங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், ஒரு டைம் இருக்கும், திரும்பி வரும்பொழுது உணர்வுகள் மென்மையாக இருக்கும். பட் இப்போ அப்படி இல்லை. பெற்றோரை பிள்ளைகள் இரிட்டேட் பண்ணும் பொழுது அங்கே வந்து அவுட்லெட்டே கிடையாது, ஏன்னா எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒரு புதிய அனுபவம், இதனால் ஒரு டிப்ரெஷன். இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டேன் யாரும் இப்படி ஒரு காரியம். ஸோ இப்படி பலருக்கு பல காரணங்கள், இப்படித்தான் சொல்ல முடியாது, பலருக்கு பல காரணங்கள் சோர்வு உண்டாவதற்கு. இந்த டிப்ரெஷன், இந்த டிப்ரெஷன் என்பது ஒரு கொடிய ஒரு காரியம். ஏனென்றால் பல சம்பவங்களை கேள்விப்படுகிறோம். இந்த டிப்ரெஷன் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இது மருத்துவ ரீதியாக இது ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லலாம், ஆனால் வேதத்தின் அடிப்படையில் இது அதையும் தாண்டி இது ஒரு பிசாசினுடைய கிரியை அல்லது ஒரு அசுத்த ஆவி என்று நாம் ரொம்ப தெளிவாக கூற முடியும். சோர்வு, சோர்வு, சோர்வின் ஆவி, சோர்வின் ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன். அண்ட் இந்த பிசாசு கிரியை செய்யும் பொழுது பாருங்கள், தனிமையாக அவன் வருவது இல்லை. He comes in gangs. அதாவது இந்த டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா, இட் லீட்ஸ் இன் டு சூயிசைட். அது ஒரு சூயிசைடல் டெண்டன்சி, சூயிசைடல் ஸ்பிரிட்டை இன்வைட் பண்ணி கொண்டு வரும். ஸோ இன்றைக்கு இந்த டிப்ரெஷனை குறித்து பார்க்க போகிறோம். பலருக்கு பல காரணங்கள் இருக்கலாம், பல வழிகளில் இந்த டிப்ரெஷன் உண்டாகிறத நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் இன்றைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சற்று கவனிக்க போகிறோம். இன்றைக்கும் சோர்வு, டிப்ரெஷன், இந்த டிப்ரெஷன் என்றால் என்ன, இந்த டிப்ரெஷன் எப்படி வருகிறது என்பதை நான் உங்களுக்கு கூறினேன். பலருக்கு பல காரணங்கள். சிலர் பாருங்கள், உணர்வுகளில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறவர்கள் ஒரு கல் தடுக்கி விட்டால் கூட ஒரு பெரிய டிப்ரெஷன் ஆகிடுறாங்க. ஒரு சிலருக்கு ஆஃபீஸில் பாஸ் ஒன்று சொல்லிட்டால் அது ஒரு பெரிய சோர்வாயிரும். அல்லது குடும்பத்தில் பெற்றோர், பிள்ளைகள், கணவனோ மனைவியோ ஒன்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷனாக மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த டிப்ரெஷன் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு அசுத்த ஆவி என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் வேதம் மிக தெளிவாக ஏசாயா 61:3 இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 61:3 இவ்வாறாக சொல்லுகிறது. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஒடுங்கின ஆவி, ஆங்கிலத்தில் ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ்னு வரும், த ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன். இந்த ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷனை உடைக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் துதியின் உடை. Praise, worship breaks, or rather brings down the anointing that breaks the yoke of depression. சோர்வின் நுகத்தை முறிக்கிற அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை துதி ஆராதனை கொண்டு வருகிறது. இந்த டிப்ரெஷன் ஒரு மிக கொடூரமான ஒரு பிசாசின் செயல். வேதத்தில் ஒரு தீர்க்கதரிசியை நாம் பார்க்க முடியும். இவன் சோர்வுற்று மிக அவன் என்ன செய்கிறான்றதை பார்ப்போம். எல்லாரும் எந்த தீர்க்கதரிசியை யோசிக்கிறீங்கன்னு தெரியல, பட் நான் கூறுகிற தீர்க்கதரிசி யோனா. இந்த யோனா தீர்க்கதரிசி பாருங்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவன், தேவனுடைய இருதயத்தை அறிந்தவன். அப்போது யோனா 1:1 இப்படி சொல்லுகிறது, அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. அப்போ கர்த்தருக்கும் இவனுக்கும் நல்ல ஒரு உறவு இருக்குது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான், கர்த்தர் இவனோடு இடைபடுகிறார். அப்போது இந்த யோனா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. அவர் என்ன சொல்கிறார்னா, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். பாருங்கள், நினிவே அப்படின்னு சொன்னால் அந்த நாட்களில் நினிவே வந்து ஒரு பெரிய சிட்டி. அதுவும் இங்கேயே வந்த வார்த்தைகள் இங்கேயே காணப்படுகிறது, மகாநகரமாகிய நினிவேக்கு. ஹிஸ்ட்ரியை வாசிப்போம் என்று சொன்னால், அசீரியர்களுடைய தலைநகரமாக நினிவே கருதப்பட்டது. அசீரியர்கள் வந்து இஸ்ரவேலருக்கு விரோதமாக இருந்தவர்கள். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எண்ணெயும் தண்ணியும் மாதிரி ஒட்டவே மாட்டாங்க. ஸோ தேவனை அறியாத ஜனம், இந்த அசீரியர்களுடைய தலைநகரம் வந்து நினிவே. அண்ட் நினிவே வந்து ஒரு ட்ரேடு, அதாவது நிறைய பிஸ்னஸ் நடந்த ஒரு இடம். ரொம்ப ஜியோகிராஃபிக்கலி அது இருந்த இடம் வந்து எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் அதை கடந்து தான் போகணும், அந்த மாதிரியான ஒரு இடம். ஸோ பல ஆண்டுகள் உலகத்திலேயே பெரிய பட்டணமாக நினிவே இருந்தது. இது வந்து சரித்திரம், நீங்கள் வாசித்து பார்க்கலாம். பல ஆண்டுகள், அதாவது செவரல் டிக்கேட்ஸ். டிக்கேட்ஸ்னால் ஒரு 10 ஆண்டு தான் ஒரு டிக்கேடுன்னு சொல்கிறோம். பல டிக்கேட்ஸ் வந்து நினிவே வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய நகரமாக இருந்தது. ஸோ நினிவேன்றது நமக்கு வேணால் இன்றைக்கி என்ன ஓகே இங்கே வாசிக்கிறோம் அவ்வளோதான் தெரியுது, பட் அந்த நாட்களிலே, இது எழுதப்பட்ட நாட்களிலே, நினிவே வந்து உலகத்திலேயே ஒரு பெரிய சிட்டி. பெரிய சிட்டின்னு சொல்லும் பொழுது அது பரப்பளவில் மட்டுமல்ல, அதிகமான பிஸ்னஸ், ஒரு இம்பார்ட்டண்ட் சிட்டி, ஒரு பிஸ்னஸ் ஹப், பிஸ்னஸ் சென்டர், அதிகமான பணப்புழக்கம், அதிகமான வியாபாரம் நடந்ததுனால அதிகமான ஜனங்கள் வந்து போக, வெளியாட்கள் ஃபாரினர்ஸ் வந்து போக, வி நோ ஹவ் இட் இஸ். இன்றைக்கு ஒரு சிட்டி அப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்கும், நிறைய ஃபாரினர்ஸ் வந்து எல்லா தேசத்துலேருந்தும் வந்து போய்கிட்டு நேச்சுரலி அங்கே ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி அங்கே ஃப்ளரிஷாக இருக்கும். ஸோ இப்படி தான் இருந்தது நினைவே. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ட்ராவலிங் பீப்புள் இருக்கிற இடத்துல பாவமும் பெருகி இருக்கும். ஸோ நினைவேல பாவம் பெருகி இருந்தது, அதிகமாக இருந்தது. அதுவும் இந்த வசனத்திலேயே நம்ம பார்க்குறோம், தேவனே சொல்லுகிறார், அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஸோ வேத ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதை வந்து சோதோம் குமோராவோடு ஒப்பிடுகிறார்கள். ஏனென்றால் சோதோம் குமோராவை குறித்தும் ஆண்டவர் இது தான் சொல்லுகிறார், அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. ஸோ ஒருவேளை நினைவே கூட அப்படி ஒரு துன்மார்க்கம் நிறைந்து பாவம் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்திருக்கலாம். இப்போது யோனாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது, நீ நினைவேக்கு எழுந்து போய் அங்கே அதற்கு விரோதமாய் பிரசங்கி அப்படின்றார். இப்போ யோனா வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. He was among the chosen people of God. He was a chosen prophet of God. And இவன் வந்து அசீரியர்களுடைய தலைநகரமாகிய நினிவேயில் போய் அங்கே பிரசங்கம் பண்ணணும் பொழுது இவனுக்கு அது நம்பர் ஒன் பிடிக்கவில்லை. ஏன்னா இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அசீரியர்கள் பாவம் நிறைந்தவர்கள். இப்படி தான் இவர்களுடைய மனநிலை இருந்தது. நாம் தேவனுக்கென்று பிரிக்கப்பட்டவர்கள், நாம் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் பாவிகள், பாவம் நிறைந்தவர்கள், தேவனுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றது இவங்களுடைய மைண்ட்செட். அது உண்மையாகவும் இருந்தது. ஆனால் இப்போ தேவனே இவனோடு பேசுகிறார், நீ போய் அங்கே பிரசங்கி. அப்போ இவனுக்கு வந்து அது பிடிக்கவில்லை. இரண்டாவது, இவன் தேவனுடைய குணாதிசயத்தை நன்றாய் அறிந்திருந்தான். அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம், அவன் சொல்லுகிறான், அதுக்கு நம்ம பின்னால் வருவோம். பட் இப்போது யோனா என்ன பண்ணுறான்னா, தேவனுடைய வார்த்தை வருகிறது, நீ போய் பிரசங்கி அப்படின்னு. ஒருவேளை இப்போ இந்த கேள்வியை உங்களிடத்தில் நான் கேட்டேன்னா, உங்களோட ஆண்டவர் பேசினா என்ன செய்வீங்க? நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரே பேசிட்டார்னா உடனே கீழ்ப்படிஞ்சிருவோம் இல்லையா? ஆனால் யோனா என்ன பண்ணுறான்னா அப்படியே எதிர்மாறாக செய்கிறான். மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை நின்று விலகி தர்ஷீஸுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஸுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தை நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஸுக்கு போக கப்பல் ஏறினான். அதாவது நினைவே வந்து கிழக்குன்னா தர்ஷீஸ் வந்து மேற்கு. இப்போ நினைவே வந்து யோனா இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரம்னா தர்ஷீஸ் வந்து ஏறக்குறைய ஒரு 5000 கிலோமீட்டர். உதாரணமாக தான் சொல்கிறேன், இந்த எண்கள் அங்கே பைபிளில் இல்லை, ஒரு புரிந்து கொள்ளுதலுக்காக இதை நான் சொல்கிறேன். அப்போ பாருங்கள், நினைவே வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சிட்டி, இந்த பக்கம் இடது கை தான், இந்த பக்கம் தான் நினைவே, ஆனால் வலது கை இன்னும் தூரமாக தர்ஷீஸ். அப்போது யோனா ரொம்ப டெலிபரேட்டாக என்ன பண்ணுறான்னா, அவன் வேறு ஒரு திசை, வேறு ஒரு பட்டணம், அவன் கப்பல் ஏறி, அதாவது கூலி கொடுத்து இவன் பணத்தை செலவு பண்ணி தேவனை விட்டு, தேவன் சொன்ன வார்த்தையை விட்டு விலகி ஓடுறான். அவன் விலகி ஓடுகிறான். ஆனால் என்ன நடக்குது, 4வது வசனம், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்போ ஒரு பெரிய புயல் அங்கே வந்தது. அந்த நாட்களில் நமக்கு தெரியும், இப்போ இருக்க மாதிரி பெரிய நவீன டெக்னாலஜி இதெல்லாம் இல்லை. இன்றைக்கு அப்படி இருந்தால் கூட பெரிய புயல்கள் வரும்பொழுது கப்பல் கொஞ்சம் அவர்களுக்கு திகில்தான். பாருங்கள், இந்த பெரிய புயலில் வந்து கப்பல் உடைந்து போகுமோ அப்படின்னு ஒரு பெரிய பயம். அப்படி ஒரு புயல். இந்த மாலுமிகள்லாம் பாருங்கள், ரெகுலராக கப்பலில் போகிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து பழக்கமான ஒன்று தான். புயலெல்லாம் பார்த்துருப்பாங்க, அதிலெல்லாம் மேனேஜ் பண்ணி வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இவங்களே வந்து பயந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டி கொண்டான். எல்லாம் பாரத்தை எல்லாம் குறைக்கும்படி எல்லாத்தையும் கப்பலில் வந்து கடலில் தூக்கி போடுறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தா யோனா கப்பலுடைய அடித்தட்டில் போய் தூங்கிக்கிட்டு இருக்கார், நல்லா அயர்ந்த நித்திரை. அப்போ அந்த கேப்டன் அவங்கிட்ட வந்து என்ன பண்ணுறான்னா அவனை தட்டி எழுப்பியோ, யார் யார் நீ, எல்லாம் வந்து செத்துக்கிட்டு இருக்கிறோம், நீ பாட்டுக்கு ஜாலியாக தூங்குற, நீ எந்திரிச்சு உன் கடவுளை வேண்டிக்கோ அப்படின்றான். அவன் சொல்கிறான், நீ வந்து வேண்டிக்கோ, ஒருவேளை கடவுள் நம்மளை நினைத்து நம்ம அழிந்து போகாதபடி நமக்கு உதவி செய்வார். பாருங்கள், கடலில் போகிறவங்க குடும்பம், பிள்ளைகள், பெற்றோர், மனைவி இவங்க இதெல்லாம் விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு கொந்தளிப்புன்னா உடனே மனம் வந்து பதை பதைக்கும், எல்லாருடைய ஞாபகமும் வரும். ஸோ அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நீ வந்து உடனே வேண்டிக்கோ, நமக்கு ஏதாவது ஒரு திசையிலேருந்து சகாயம் வந்தால் நல்லது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவன் சொல்லுகிறான். அந்த நாட்களின் வழக்கத்தின்படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீட்டு போடுறாங்க, எல்லார் பேரையும் எழுதி இந்த லாட்ஸ் குலுக்கி போட்டு எடுக்கிறாங்க, யார்னால இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தா கரெக்டாக யோனா பேருக்கு வருது. அப்போ இவனை கேள்வி கேட்குறாங்க, யார் நீ, என்ன, எதனால் இப்படி பிரச்சனைன்னொடனே அப்போது ரொம்ப தெளிவாக யோனா சொல்கிறான், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அப்புறம் அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுறேன் அப்படி இப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு ரொம்ப பயப்படுறாங்க. ரொம்ப பயந்து எப்படியாவது போயிடணுன்னு முயற்சி செய்கிறாங்க, ஆனால் முடியல. கடைசியில் அவனையே கேட்குறாங்க, என்ன செய்யணும் இப்போது அப்படின்னொன்னே யோனா தெளிவாக சொல்கிறான், என்னால் தான் இந்த காரியம் வந்தது, அதனால் நீங்கள் என்ன தூக்கி கடலில் போட்டுருங்க அப்படின்றான். இவங்களுக்கு மனசு வரலை, ரொம்ப இன்னும் கடினமாக முயற்சி செய்கிறார்கள், எப்படியாவது படகு அந்த புயலிலிருந்து நகர்த்தி கொண்டு போயிடணும்னு, ஆனால் முடியலை. அப்போது வேறு வழி இல்லாமல் இவங்களே என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. 14வது வசனம் யோனா 1:14 ரொம்ப அழகாக இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாகிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், இவங்களால் கண்ட்ரோல், அதாவது இவங்க வந்து அனுபவசாலிகள், கப்பலை எல்லா புயலையும் இயக்கி கொண்டு வந்திருப்பாங்க எத்தனையோ புயலில், இப்போ வந்து இவங்களால் முடியவே முடியலை அப்படி ஒரு புயல். யோனாவை தூக்கி போட்ட உடனே கடல் வந்து அமர்ந்து விட்டதான். எப்படி இருந்திருக்கும் இவங்களுக்கு அந்த அனுபவத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வேதம் சொல்லுகிற அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து, மிகவும் பயந்து உடனே கடல் அமர்ந்ததுனால இது தேவனுடைய செயல் என்பது தெளிவாய் விளங்கினது. அப்போ பாருங்கள், 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்புகள் 3 நாள் இருந்தான். ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தாராம் கர்த்தர். நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட கடல் பகுதியில் அந்த கப்பல் வந்த உடனே கூடவே அந்த மீன் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அப்போ யோனா வந்த உடனே இந்த மீன் அவனை விழுங்கிருச்சு. பொதுவாக ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு திமிங்கலமாக இருந்திருக்க வேண்டும். ஸோ அந்த திமிங்கலத்தின் வயிற்றில் யோனா 3 நாள் இருந்தானா, 3 days and 3 nights in the belly of a fish. ஒருவேளை அந்த 3 நாளும் இந்த மீன் வேறு எதுவும் சாப்பிடாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை பாருங்க, ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அந்த மீனின் வயிற்றில் என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு ஆச்சரியம். யோனா, தி கிரேட் ப்ராஃபட் ஜோனா, அவனுடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது இந்த யோனா பாருங்கள், கர்த்தருக்கு விலகி ஓடுகிறான், ஆனால் அங்கே கர்த்தர் அவனை பின்தொடர்ந்து வருகிறார். கடலிலே தூக்கி எறியப்படுகிறான். ஒரு மீனை தேவன் ஆயத்தம் பண்ணி இருந்தார். இந்த மீன் யோனாவை விழுங்குகிறது. யோனா மீனின் வயிற்றிலே ராப்பகல் 3 நாள் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு உண்மை சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு பெரிய பைபிள் ஸ்காலர், ஒரு 3-4 டாக்டரேட்ஸ், டாக்டர் அப்படின்னு சோ அண்ட் சோ, இவருக்கு ஒரு முறை ஒரு கிராம பகுதியில் பிரசங்கிக்கும்படி வாய்ப்பு உண்டானது. உடனே இவரும் சரி, நம்ம எப்போவுமே அதிகம் படித்தவங்கிட்ட போய் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், இந்த கிராம ஜனங்களுக்கும் கொஞ்சம் நம்ம வந்து அறிவுபூர்வமாக வேதத்திலிருந்து நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வந்து பேசியிருக்கார். அப்போ அவர் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, இந்த யோனாவுடைய இந்த பதிவு செய்யப்பட்ட இந்த சம்பவத்தை மேற்கோடிட்டு அவர் சொன்னாரா, இந்த மாதிரி யோனா வந்து மீன் வயிற்றில் 3 நாள் இருந்தான் அப்படின்னு வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அறிவியல் ரீதியாக இது சாத்தியமே கிடையாது. ஏன்னா 3 நாட்கள் ஒரு வயிற்றில் இருக்க முடியாது. அங்கே அந்த செரிமானத்திற்குரிய அமிலம் இதெல்லாம் சுரக்கும், ஆசிட், இந்த பைல் ஜூஸ், டைஜஸ்டிவ் ஜூஸஸ், ஆசிட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால் அவன் என்றைக்கோ ஜீரணமாகி முடிஞ்சிருப்பான் 3வது நாள். ஸோ அது வந்து வேதத்தில் அறிவியல் ரீதியாக இது வந்து சாத்தியம் இல்லை. ஸோ அப்படி இப்படின்னு போட்டு ரொம்ப பேசியிருக்கிறார். அவர் முடிச்சுட்டு வெளியில் வந்து காரில் ஏறுற சமயத்தில் ஒரு வயசான ஒரு பாட்டிமா வந்து தான், சரியாக நாகரிகமாக கூட உடை உடுத்த தெரியாத, ஒரு படிப்பறிவில்லாத, நாகரிகம் இல்லாத, நாகரிகம் அறியாத, இல்லாதன்னு சொல்கிறத விட நாகரிகம் அறியாத ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளேயே பிறந்து வளர்ந்து அங்கே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பெரிய நாகரிகம் இந்த இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஸோ அது தவறு அல்ல, அவர்கள் வளர்ந்த முறை, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி, அதனால் அவர்களுக்கு அது போதுமானது. ஸோ இந்த அம்மா வந்து இந்த பிரசங்கம் பண்ண ஐயா கிட்ட வந்து சொன்னாங்களாம், ஐயா நீங்கள் வந்து அதிகம் படிச்சிருக்கிறீங்க, எனக்கு வந்து படிப்பறிவு இல்லை, நான் ஸ்கூலுக்கெல்லாம் போனது கூட கிடையாது, நீங்கள் சொன்னது எனக்கு அதிகம் புரியல ஐயா, ஆனால் நீங்கள் இந்த யோனாவை பற்றி சொன்னீங்க, யோனா வந்து மீன் வயிற்றில் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, அப்படி இருந்தான்னா அவன் ஜீரணமாயிருப்பானே, எனக்கு நீங்கள் சொன்ன இந்த இதெல்லாம் ரொம்ப புரியலையா. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த பைபிள் வேதம் வந்து யோனா மீன் வயிற்றில் யோனா இருந்தான்னு சொல்லுகிறது, ஆனால் இதே வேதம் யோனா வயிற்றில் இவ்வளோ பெரிய மீன் இருந்ததுன்னு சொன்னாலும் நான் நம்புவேன் ஐயா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். பாருங்கள், அதுதான் விசுவாசம். வேதம் சொல்லுகிறதை நம்புகிறது தான் விசுவாசம். அந்த அம்மா பாருங்கள், ஒன்றும் பெரிய படிப்பறிவு இல்லை. அந்த அம்மா சொன்னாங்களாம், யோனா வயிற்றில் அவ்வளோ பெரிய மீன் இருந்ததுன்னு பைபிள் சொன்னால் கூட நான் நம்புவேன். இதுதான் விசுவாசம். நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம் இதெல்லாம் போட்டு அலசி ஆராய்ந்து இது முடியுமா முடியாதா, சாத்தியமா சாத்தியம் இல்லையா, அறிவியல் ரீதியாக, எலக்ட்ரிக்கல் ரீதியாக, இப்படி எலக்ட்ரானிக் ரீதியாக இதெல்லாம் போட்டு நம்ம வேதத்தை ஆராய வேண்டிய அவசியமே இல்லை. வேதத்தை விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எனிவே, இந்த யோனா பாருங்கள், 3 நாள் இந்த மீனுடைய வயிற்றில் இருக்கிறான். செல்ஃபோன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, எதுவும் கிடையாது. இட் வாஸ் அ லாக்டவுன் ஃபார் ஜோனா. இது ஒரு லாக்டவுன் மாதிரி தான் ஜோனாவுக்கு. அப்போ இந்த லாக்டவுனில் யோனா என்ன பண்ணுறாருன்னா, கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அந்த லாக்டவுனில் அவர் மனம் திரும்புகிறார். ஐயோ, இந்த நிலைமை நம்ம தேவனை விட்டு ஓடினதுனால தானே அப்படின்னு அங்கேருந்து ஜோம் பண்ணுறாரு. ரொம்ப கவிதை நயமாலாம் பேசுகிறாரு. பேசி ஆண்டவரோட ஒப்புரவாகிறார் பாருங்கள். அப்போ ஆண்டவர் அந்த 10வது வசனம், யோனா 2:10 சொல்லுகிறது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. அவ்வளோ பெரிய மீன், ஒரு திமிங்கலமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அப்போ இந்த மீன் கரை வரைக்கும் வந்து, திமிங்கலம்லாம் கரை வரைக்கும் வராது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனால் கரை வரைக்கும் வந்து கக்கி விட்டு சென்று விடுகிறது. என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு ஆச்சரியம். இது ஒருவேளை திமிங்கலமாக இருக்கும்னு சொன்னால் இது ஒரு பெரிய பெரிய இட்ஸ் எ மிரக்கிள். ஏன்னா ஒன்று, வயிற்றில் நான் சொன்னது போல் இந்த டைஜஸ்டிவ் ஜூஸஸ் அது அதில் அவன் கரையாமல் அவன் உயிரோடு இருந்து வெளியில் வந்தான். அடுத்தது இந்த திமிங்கலங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழத்துக்கு செல்லும், 900 feet இந்த மாதிரியெல்லாம் ஆழத்திற்கு செல்லும். என்ன சொல்கிறாங்கன்னா மனிதர்கள் அந்த ஆழத்திற்கு செல்லவே முடியாது, ஏன்னா அங்கே இருக்கிற அந்த வாட்டர் ப்ரெஷர் வந்து அப்படியே வந்து க்ரஷ் பண்ணிடுமா, போன்ஸ் எல்லாம் க்ரஷ் பண்ணி மனிதர்கள் இறந்து விடுவார்கள். அந்த அளவு ஆழம் வந்து திமிங்கலம் வந்து உள்ளே செல்லும். அப்போ நான் நினைக்கிறேன் எந்த வித எக்யூப்மெண்ட் இல்லாமல், எந்த டைவிங் சூட்டோ எந்த ஒரு ப்ரொடெக்டிவ் கியரோ இல்லாமல் அந்த ஆழத்துக்கு போயிட்டு வந்த ஒரே ஆளையும் யோனா தான் நினைக்கிறேன். இந்த மீன் வயிற்றில் சம்மரினில் உட்கார்ந்துருக்க மாதிரி அழகாக உள்ளே போயிட்டு வந்தார். ஆனால் என்ன, அவருக்கு வேறு எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ வெளியில் பார்க்கக்கூடிய வசதியோ கிடையாது. அது ஒரு நல்ல விஷயமாக அவருக்கு அமைந்தது. ஏன்னா அந்த 3 நாட்கள் அந்த இருட்டறை போல் இருந்த அந்த இடத்துல உட்கார்ந்து அவர் எண்ணி பார்த்தார். தேவனுடைய நன்மைகள், தேவனுடைய குணாதிசயம் இதெல்லாம் எண்ணி பார்த்து என்னை காப்பாற்றினீரே அப்படின்னு தேவனோடு ஒப்புரவான பிறகு மீனுக்கு கட்டளை பிறக்கிறது. மீன் யோனாவை கரையில் கக்கினது. இப்போ கரையில் கக்கின உடனே இவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடலை. 2 யோனா 3:1 நான் வாசிக்கிறேன். 2 கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய், நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். அகெய்ன் த சேம் வேர்ட், திரும்பியும் அதே, மீண்டும் அதே வார்த்தை தான் அவனுக்கு. மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி. நோ எஸ்கேப் பாருங்கள் யோனாவுக்கு. அப்போ தேவன் இவனை பின்தொடர்ந்து வந்து யோனாவை மீண்டும் என்ன பண்ணுறார், நீ நினிவேக்கு போ அப்படின்றார். இப்போது யோனா வந்து மனம் திரும்பின யோனா. இப்போ இந்த யோனா என்ன பண்ணுறாருனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது, நினிவே 3 பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. நான் சொன்னது போல் சரித்திரத்திலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. It's a historical fact that Nineveh was one of the greatest cities. Nineveh vandu oru mahanagaram. Mahanagaram endru sonnal na sonnadhu pole nariya business, nariya traveling people, adan velaivaga innum adhigamana business, pana pulakkam ipdi ella irundhanaala adhu oru எல்கை ரீதியாக, பரப்பளவு ரீதியாகவும் ஒரு பெரிய நகரமாக இருந்தது. பாவம் நிறைந்த, துன்மார்க்கம் நிறைந்த ஒரு நகரமாக இருந்தது. பொதுவாக அந்த நாட்கள் பாருங்கள் கிலோமீட்டர் கணக்கெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு நடந்து போகிற தூரம் தான். ஸோ 3 பிரயாணம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய நகரம் தான். 3 நடந்து கொண்டே இருந்தால் அந்த நகரத்தின் எல்கையிலேருந்து இன்னொரு எல்கைக்கு போய்விடலாம். அதுதான் அதனுடைய அர்த்தம். இங்கே பொதுவாக இந்த நாட்களில் பைபிள் டைம்ஸில் 3 பிரயாணம் பண்ணால் பக்கத்தில் இருக்க ஊருக்கு போயிடுவாங்க, 3 நடந்தால். அதனால தான் அவன் 3 பிரயாணம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு காரியமாக அவங்களுக்கு இருந்தது. ஒருவேளை இதெல்லாம் நமக்கு புரியாமல் இருக்கலாம், பட் கொஞ்சம் அவங்களுடைய அந்த இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வி வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அவன் 1 பிரயாணம்னாவே பக்கத்தில் இருக்க ஊருக்கு போயிடுவாங்க, 3 பிரயாணம்னா கொஞ்சம் இன்னொரு ஊருக்கே போயிடுவாங்க 3. பட் இங்கே ஒரு சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கே 3 எடுக்குதுன்னா அது ரொம்ப பெரிய நகரம் அவர்களுடைய நாட்களில். ஸோ அதை தான் இங்கே பதிவு செய்திருக்கிறாங்க. 3 பிரயாணப்படுகிற மகாநகரமாக இருந்தது. அப்போது பாருங்கள் இவன் இந்த யோனா என்ன பண்ணுறான்னா இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு பிரயாணப்பட்டு தெருக்களில் சத்தம் போட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா மனம் திரும்புங்க, 40 பட்டணம் அழிய போகுதுன்ட்டு அவன் கர்த்தர் சொன்னபடி அவன் பிரசங்கம் பண்ணுறான், அவன் வந்து எச்சரிக்கையின் சத்தத்தை அங்கே கொடுக்கிறான். என்ன நடந்தது நம்ம பார்க்க போகிறோம். மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகனப்பிரகாஷ். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். தேவனுக்கு மட்டுமே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இந்த ஊழியங்களை பொருளாதாரத்தினால் தாங்குகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அநேகர் ஆற்றி தேற்றப்படுகிறபடியினால கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஸோ இன்றைக்கும் யோனாவை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த யோனா பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இரண்டாவது முறை வந்த பொழுது தேவன் சொன்னபடியே எழுந்து போய் நினைவே முழுவதும் அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். என்ன சொல்கிறான் பாருங்கள், யோனா 3:4 இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போவோம் என்று கூறினான். ஸோ இந்த ஜனங்கள் வந்து துன்மார்க்கம் நிறைந்த ஜனங்கள், தேவனுக்கும் இவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இஸ்ரவேலர்கள் வேற, இவர்கள் வேற. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்த பொழுது இவர்கள் அதை விசுவாசித்து தேவனுக்கு செவி சாய்க்கிறார்கள். இதை ராஜா கேள்விப்பட்ட உடனே ராஜா வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், 6 யோனா 3:6 வாசிக்கிறேன். இந்த செய்தி நினைவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். ராஜா வந்து இப்போ மனம் திரும்பி அவர் என்ன பண்ணுறார்னா, தேசமெங்கும் ஒரு உபவாசத்தை கட்டளையிடுகிறார். மிருக ஜீவன்களும் மனுஷர் யாராக இருந்தாலும் எதுவும் சாப்பிடவும் கூடாது, தண்ணியும் குடிக்கூடாது. 3 ஃபாஸ்டிங், இது ஒரு கட்டளையாகவே பிறந்துருச்சு. யாரெல்லாம் உபவாசிக்கிறீங்களோ உபவாசிங்கப்பா அப்படின்ட்டா வேற, யாரும் சாப்பிடவும் கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, ஆடு மாடு மேயவும் கூடாது, தண்ணியும் குடிக்கக்கூடாதுன்றார். 3 இப்போ 3 முழு பட்டணமும் மனம் திரும்பி தேவனை நோக்கி கதறுகிறார்கள். ரட்டு உடுத்தி சாம்பலிலே அமர்ந்து தேவனை நோக்குகிறார்கள். 8 யோனா 3:8 எப்படி சொல்லுகிறது, மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். அப்போ இவங்க வந்து, இது வந்து ராஜாவுடைய கட்டளை. அப்போது 10 அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இப்போ இந்த ஜனங்க மனம் திரும்பி தேவனை நோக்கி கதறுகிறார்கள். தேவன் வந்து இப்போ என்ன பண்ணுறார், மனம் இறங்கி அவர்களுடைய அந்த பார்க்கிறார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து உடனே அவங்க அதற்கு தக்கபடி தங்களை மாற்றிக்கொண்டு உபவாசித்து தங்களை தாழ்த்தி தேவனை நோக்கி கதறி ஜெபிக்கிறார்கள். தேவன் அதை கண்டு மனம் இறங்கி அவர்கள் மேல் செய்வேன் என்று சொன்ன அந்த நியாய தீர்ப்பை மாற்றுகிறார். இது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம்ல, அந்த முழு பட்டணமுமே கழிகூர்ந்திருக்கும். எல்லாரும் கர்த்தரை அவர்கள் அன்றைக்கு போற்றி பாடி புகழ்ந்திருப்பார்கள். கர்த்தர் மேலே ஒரு பெரிய பற்றுதல், ஒரு பெரிய அன்பு ஏற்பட்டிருக்கும். அவர்கள் அசீரியர்களாக இருந்தாலும் தேவனை அவர்கள் விசுவாசித்து செய்தார்கள். கர்த்தருடைய இரக்கத்தை பார்த்த உடனே அவர்கள் மனங்கள் மகிழ்ந்து துள்ளி இருக்கும். ஆனால் இது ஒருத்தருக்கு மட்டும் சந்தோஷமாக இல்லை. யோனா 4:1 துவங்கும் பொழுதே இப்படி துவங்குது. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது. அவன் கடுங்கோபம் கொண்டு, பாருங்கள், இது யோனாவுக்கு மிகவும் விசனமாக இருந்தது. அவன் கடுங்கோபம் கொண்டு 2 கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன ஒருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இவனுக்கு பிரச்சனையே இதுதான் பாருங்கள். தேவனை நன்றாய் அறிந்திருந்தான் யோனா. இவன் தேவனை அறியாதவன் அல்ல, நன்றாய் தேவனை அறிந்தவன். அதனால தான் முதல் தடவையே அவன் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டான், நான் போகலை. ஏன்னா அவனுக்கு தெரியும், போய் சொல்லி இந்த ஜனங்க விசுவாசித்து மனம் திரும்பினா கர்த்தரும் வந்து இவர்களுக்கு மனம் இறங்கி விடுவார். இதில் ரெண்டு காரியம். ஒன்று, இஸ்ரவேலர்கள் அசீரியர்கள் தேவனுடைய ஜனம் அல்லாதவர்கள், பாவம் நிறைந்தவர்கள், ஆகவே தண்டிக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வர வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்தவர்கள். ஸோ இவங்க தேவர் ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்டல். இவங்க ஏற்கனவே அந்த ஜனங்க மேலே இவங்க நியாய தீர்ப்பு பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் யோனாவுக்கு வந்து இது சற்றும் பிடிக்கவில்லை. அவர்கள் தேவனுடைய தயவை பெற்றது இவனால் பொறுத்து கொள்ள முடியல. இவனுடைய எதிரிகள் இவர்கள் வாழ்ந்திருப்பதை இவனுக்கு பொறுக்க முடியலை. ஆனால் கர்த்தரே அவர்கள் மேல் கிருபை தயவு பாராட்டுகிறார் என்பதை இவன் அறிந்தும் இவன் வந்து அதை செய்ய மறுக்கிறான். ஏன்னா இவன் ஹீ வாஸ் ஜட்ஜ்மெண்டல் இன்சைட். அந்த ஜனங்கள் மேல் இவன் நியாய தீர்ப்பை செலுத்துகிறவனாக இருந்தான். அப்போ அவன் தெளிவாக சொல்கிறான், என் ஊரில் இருக்கும்போதே நான் சொன்னேன் இல்லை ஆண்டவரே, நான் போக மாட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து இரக்கமுள்ளவர், உருக்கமுள்ளவர், நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். பாருங்கள், நீடிய சாந்தம். ஆண்டவர் இந்த கிருபை சாந்தம் இரக்கம் உருக்கம் எல்லாம் இருந்ததுனால தான் இவன் போகமாட்டேன்னு தர்ஷீசுக்கு கப்பல் ஏறும்போதே இவனை போட்டு தள்ளாமல் இவன் பின்னால் வந்து இவனை வந்து காப்பாற்றி இவனை கொண்டு வந்து இவன் வாழ்க்கையில் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் பாடுபடுகிறார், பிரயாசப்படுகிறார் என்று சொல்லலாம். அப்போ பாருங்க, இவன் மேலே அந்த கிருபை இருக்கிறதே இவன் உணராமல் பேசுகிறான் ஆண்டவரே அப்படின்னு. ஏன்னா இன்னொன்று, இவன் கள்ளத்தீர்க்கதரிசியாக இப்போ மாறிடுவான். ஏன்னா அழிவு வரும்னு சொன்னது இப்போ வரல, இது இவனுடைய எண்ணம். ஆனால் உண்மையிலேயே அந்த ஜனங்கள், நான் நினைக்கிறேன், யோனாவையும் அதிகமாக அவர்கள் கனப்படுத்தி மெச்சிக்கொண்டு பாராட்டி இருப்பார்கள். ஒருவேளை இந்த தீர்க்கதரிசி வந்து சொல்லவில்லை என்றால் நாங்கள் அழிந்து போயிருப்போமே என்று தான் அவங்க யோசித்திருப்பார்கள். ஆனால் இவன் எப்படி யோசிக்கிறான், இது நடக்காததுனால நான் கள்ள தீர்க்கதரிசி ஆயிட்டேன். இல்லை இல்லை, ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றி நாம் கனவீனப்படுவதே கிடையாது. அப்போ பாருங்கள், மூன்றாம் வசனம், யோனா வந்து ஆண்டவரோட பேசுகிறான், இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாக இருக்கும் என்றான். நான்காம் வசனம், அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். ஆண்டவர் எவ்வளோ அழகாக அவனோட பேசுகிறாரு, எவ்வளோ தயவாக பேசுகிறாரு பாருங்களேன். இவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், சாதாரண ஆண்டவர் கிடையாது, மனுஷன் கிடையாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர். கொஞ்சம் வானத்தை அண்ணாந்து பாருங்களேன், வானத்தின் எல்க தெரியுதா, பூமியின் எல்க தெரியுதா, எவ்வளவு பெரிய தேவன். இவன் ரொம்ப சாதாரணமாக பேசுகிறான் அவர்கிட்ட, ஆனால் அவர் எவ்வளவு தயவாக இறங்கி மனதுருக்கத்தோடு அன்போடு யோனாவிடத்தில் பேசுகிறார், நீ எரிச்சலாக இருப்பது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ்நிலையில் உட்கார்ந்திருந்தான். பாருங்கள், போய் அந்த பட்டணத்துக்கு எதிராக ஒரு குடிசையை போட்டு அங்கே உட்கார்ந்துருக்கிறான். எதுக்காக, சோதோம் கொமோரா மேலே அக்கினி வந்து அது எரிந்து நாசமாக போனது போல் இந்த பட்டணமும் போகும், அதை நம்ம பார்க்கணும். இவன் ஆண்டவரோட முறையிட்டுக்கிட்டே இருக்கிறான், இதை வந்து நீங்கள் அழித்தே தீரணும் அப்படின்ட்டு போய் உட்கார்ந்து பார்க்குறான். ஆண்டவர் எவ்வளோ அருமையானவர் பாருங்களேன். இவனை வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுறார் ஆண்டவர். அவன் வந்து உட்கார்ந்துருக்கிறான். உட்கார்ந்துருக்கும் பொழுது என்னென்னா, அங்கே வெயில், அதிகமான வெயில், ஏன்னா அவன் ஒரு சின்ன குன்று மலை மேலே உட்கார்ந்துருக்கிறான், வெயில் நேராக அடிக்குது. அப்போ நைட்டோட நைட்டு ஒரு ஆமணக்கு செடியை ஆண்டவர் வளர பண்ணுகிறான். அப்போ அவனுக்கு மேலே அது நிழல் கொடுத்தது, இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 6 யோனா 4:6 அது வந்து இப்படி இருக்கிறது. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும், அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்கலாக்கவும், தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். பாருங்களேன், நைட்டோட நைட்டு ஒன்று வளர்ந்து அவனுக்கு மேலே நிற்குது. பொதுவாக அப்படி ஒரே நைட்டில் வளர்ந்து நிழல் கொடுக்குற அளவுக்கு எதுவுமே வராது. யோனாவுக்கும் நல்லா தெரியும் கர்த்தர் இதை செய்திருக்கிறார். ஸோ அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அடுத்த நாளில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இதே போல் நைட் அந்த செடியை தின்று போட ஒரு புழுவை அனுப்பிட்டார். மறுநாளிலோ கிழக்கு விழுக்கும் நேரத்திலே தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிற்று. பாருங்கள், இதெல்லாம் ஒரே நாளில் நடக்குது. அதாவது ஒரு நாளில் செடி வருது, அடுத்த நாள் விடியற் காலையில் புழு வந்து அதை அரித்து போடுகிறது, அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையிலே படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாக இருக்கும் என்றான். பாருங்கள், இவன் டிப்ரெஸ் ஆனதுனால எரிச்சல், இந்த டிப்ரெஷனும் எரிச்சலும் அப்படியே இரு கூடவே இருக்கும் பாருங்கள், ட்வின்ஸ் மாதிரி. இவன் மனிதர் மேலே எரிச்சல் அடையில, கர்த்தர் மேலேயே தேவன் பேரிலேயே எரிச்சல் அடைகிறான். அவர் நல்லவராயிருக்கிறார். அவருடைய தயவை குறித்து, கிருபையை குறித்து, நீடிய சாந்த குணத்தை குறித்து இவனுக்கு எரிச்சல். இவனுக்கு என்ன விளங்கலைன்னா, கர்த்தர்கிட்ட இந்த குணாதிசயங்கள் இல்லைன்னா இவன் என்னைக்கோ இவன் எரிக்கப்பட்டு போயிருப்பான். அது இவனுக்கு தெரியல. தேவனோட வாக்குவாதம் பண்ணுறான், என்னை எடுத்திருக்க, நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்றான். அடுத்தது இந்த ஆமணுக்கு, அப்போ ஆண்டவர் வந்து அவனோட பேசுகிறார். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணுக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாக இருக்கிறது நல்லது தான் என்றான். பாருங்கள், இந்த டிப்ரெஷன் ஒரு மனிதனை எப்படி கொண்டு போகிறது பாருங்கள். தேவனை அறிந்து, தேவன் யார் என்பதை நன்றாய் அறிந்த யோனா சோர்வுற்ற பொழுது, அவன் டிப்ரெஸ் ஆன பொழுது தேவனிடத்திலேயே எரிச்சலாய் பேசுகிறான். இந்த டிப்ரெஷன் சாதாரண ஒரு ஸ்பிரிட் கிடையாது. அவன் அதற்கு இடம் கொடுத்ததினால அவன் அங்கே தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறான். ஆனாலும் கர்த்தர் அவ்வளவு அழகாக ஒரு சின்ன பிள்ளையை ஒரு தகப்பன் ஹேண்டில் பண்ணுறது போல் ஆண்டவர் அவனை கையாளுகிறார். நீ ஏன்பா எரிச்சலாக இருக்கிறான்றாரு. கடைசியில் அவனுக்கு அதை விளக்க ட்ரை பண்ணுறாரு. ஒரு செடியை வளர்க்குறாரு, அதுக்கப்புறம் அந்த புழுவை அனுப்பி அதை அரித்து போட்ட உடனே இவனுக்கு ஒரே கோபம். அப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, நீ பிரயாசப்படாத, நீ தண்ணி ஊற்றலை, நீ விதைக்கலை, நீ எந்த ஒரு வேர்வை சிந்தலை இந்த செடிக்காக, இதுக்கே நீ இவ்வளோ வருத்தப்படுறிய, இந்த ஜனங்களை உண்டாக்கின நான், இவர்கள் அழிந்து போவதை நான் பார்ப்பேனோ. ஆண்டவர் வந்து அவ்வளோ ஒரு பேஷனட்டாக தன் ஜனங்கள் மேலே இருக்கிறத அங்கே வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், ஆனால் யோனாவால் அதை புரிந்து கொள்ளவே முடியலை. யோனாவுடைய டிப்ரெஷனுக்கு என்ன காரணம்னு நான் நினைக்கிறேன்னா, இதை நான் வாசிக்கும் பொழுது இந்த 4 நான் மீண்டும் மீண்டும் வாசித்து பார்த்தேன். என்ன காரணம் யோனாவுக்கு? ஒன்று, ஹி வாஸ் ஜட்ஜ்மெண்டல். இந்த அசீரியர்கள் பாவிகள், பாவம் நிறைந்தவர்கள், தி டிசர்வ் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். இவன் ஏற்கனவே இருதயத்தில் இதை யோசித்திருந்தான். இந்த அசீரியர்கள் பாவிகள், தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தகுதியானவர்கள், இவர்கள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்று இவன் தன் இருதயத்தில் ஆணித்தரமாய் நம்பிக்கொண்டிருந்தான். ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்ம பார்வையில் நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி நீ பாவி நான் பரிசுத்தவான் நான் பாவி நீ பரிசுத்தவான் இப்படி நம்ம யோசிக்கலாம். ஆனால் தேவன் தராசை பிடித்தார்னு வைங்களேன், யார் வந்து பாவி யார் பரிசுத்தவான்னு அவர் மட்டும் தராசை பிடிச்சிட்டார்னா முடிஞ்சது, நம்ம எல்லாருமே பாவிகளாக தான் இருப்போம். அட பெரிய பரிசுத்தவான் நினச்சோமே, எங்களோட நிற்கிறீங்களே, அவர் தராசில் எல்லோரும் ஒன்று தான். அப்போ பாருங்கள், யோனாவுடைய பிரச்சனையே இந்த பாவிகள் இவர்கள் நியாய தீர்ப்புக்குரியவர்கள் என்று யோசித்ததுனால அவனால் கிரகித்து கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய தயவு கர்த்தருடைய கிருபை அந்த ஜனங்கள் மேலே வந்த பொழுது அவனால் அதை கிரகித்து கொள்ளவே முடியவில்லை. அவன் விசனமாயிருந்தான், கடுங்கோபமாயிருந்தான், எரிச்சல் அடைந்தான். இப்படி தான் வருது, ஒரு தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு தீர்க்கதரிசி. அப்போ பாருங்கள், நம்ம பெர்ஸ்பெக்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மற்றவர்களை நாம் இழிவாய் எண்ணவே கூடாது. இவர்கள் பாவிகள், தேவனுடைய நியாய தீர்ப்புக்குரியவர்கள், நான் பரிசுத்தவான், பரிசுத்தமுள்ள ஒரு பெண், அல்லது நான் தேவனோடு பேசுகிறேன், தேவனோடு நான் நடக்கிறேன், இவங்க அப்படி இல்லை இப்படின்ற ஒரு மேட்டிமையான எண்ணம் வந்து நமக்குள்ளே ஒரு நாளும் வரவே கூடாது. அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் மேல் தேவனுடைய கிருபை மின்னுவதை நாம் பார்க்கும் பொழுது நம்மால் அதை பொறுத்து கொள்ளவே முடியாது, கிரகித்து கொள்ளவே முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் இங்கே பார்க்குறோம். யோனா தேவனோடு நடந்த ஒரு தீர்க்கதரிசி, ஆனால் அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏன்னா இந்த ஜனங்களை அவன் அப்படி தான், அவனுடைய கணிப்பு அப்படி தான், பாவிகள் பாவிகள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்குரியவர்கள். ஆனால் கர்த்தர் அப்படி பார்க்கல. பாருங்கள், பாவம் இருந்ததை தேவன் கண்டார், நியாய தீர்ப்புக்குரியவர்கள் என்பதை தேவன் நன்றாய் கண்டார். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். மனம் திரும்பின உடனே கர்த்தரும் அங்கே தான் செய்வேன் என்று சொன்ன காரியத்தை விட்டு திரும்பினார். இன்றைக்கும் பாருங்கள், இந்த கர்த்தருடைய இரக்கம் இல்லைன்னா, கர்த்தருடைய தயவு இல்லைன்னா நம்ம எல்லாருமே என்றைக்கோ முடிந்து போயிருப்போம். ஓ, நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். காட் டசன்ட் டேக் த ஸ்கேல்ஸ், காட் டசன்ட் வேயஸ் இன் இஸ் ஸ்கேல். கர்த்தர் நம்மை நியாயம் தீர்ப்பதே கிடையாது, அந்த தராசை பிடிக்கிற நேரம் இது கிடையாது. நமக்கு கிருபையாய் தேவன் இருக்கிறார், கிருபையை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த யோனா பாருங்கள், அதை புரிந்து கொள்ளவே இல்லை. ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். அதுவும் நாம் வாழ்கிற இந்த நாட்களில், இந்த காலத்தில் மற்றவர்களை கை காண்பித்து இவன் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உரியவன், தகுதியானவன், இது வந்து சரிதான், அதாவது கடினமான சூழ்நிலையின் வழியாக யாராவது கடந்து போகும் பொழுது இது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, இது சரிதான் அப்படின்னு சொல்கிறது, வேதத்தின் அடிப்படையில் அது சரியில்லை என்பதை நான் நம்புகிறேன். இங்கே யோனா தீர்க்கதரிசி ரொம்ப பரிதாபமான ஒரு நிலை. தேவன் இவனிடத்தில் வந்து எவ்வளவு தாங்குறார் அவனை, எவ்வளவு, திஸ் ஷோஸ் த பியூட்டிஃபுல் கேரக்டர் ஆஃப் காட். தேவன் எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு அருமையானவர் என்பதை இங்கே புரிந்து கொள்ளுகிறோம். அவர் வந்து இறங்கி வராரு. இவனுக்கு வந்து இப்போ ஒரு உதாரணம் சொல்லி விளக்குற மாதிரி அதை ரியலாகவே செஞ்சு காமிக்கிறார். ஒரு செடி வருது, புழு வருது, இது போகுது, இப்போ செடி பட்டு போகுது. அப்போ அவனுக்கு கேட்குறாரு, என்னப்பா நீ இப்படி பண்ணுறியே, நீ கொஞ்சம் கூட வேர்வை சிந்தாத ஒரு இதுக்கு நீ இவ்வளோ வருத்தப்படுறியே, நான் என் சாயலில் உண்டாக்கின ஜனம், எப்படி நான் வருத்தப்படாமல் இருப்பேன், எப்படி அவங்களுக்காக நான் மனம் இறங்காமல் பரிதபிக்காமல் இருப்பேன். யோனாவை போல நாம் இருக்கக்கூடாது. மற்றவர்களை நியாய தீர்ப்புக்குரியவர்கள் என்பதை நாம் நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லார் மேலும் கிருபையாக இருக்கிறார். ஒருவன் அழிந்து போவதை கண்டு தேவன் மகிழ்ச்சி அடைவது இல்லை. அவருடைய மனம் பதறுகிறது, அவருடைய மனம் உடைகிறது. தேவனுடைய மனதுருக்கம் இரக்கத்தை பெற்றவர்களாக, அவற்றின் வாய்க்கால்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை யோனாவுக்கு. அவனே சொல்கிறான் பாருங்க, அதை நான் என் தேசத்துலேயே இதை நான் சொல்லலையா, நீங்கள் வந்து சொல்கிறத செய்ய மாட்டீங்கன்னு நான் சொல்லலையா, அடுத்தது இவன் வந்து ஒரு கள்ள தீர்க்கதரிசியாக மாறிடுவான் அப்படின்றது இவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. பட் அதை விட பிரதானம் இது தான், நீங்கள் இந்த ஜனங்கள் மேல் நீங்கள் நியாய தீர்ப்பை ஊற்றுவேன்னு சொன்னீங்கன்னா அதை ஊற்றணும். அதுக்கு தான் அவன் போய் உட்கார்ந்து பார்க்குறான் என்ன நடக்குது, என்ன சோதோம் கொமோரா இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வருதான்னு உட்கார்ந்து பார்க்குறான், அது வரணும், இவங்க அழியணும்னு. ஸோ இவனுடைய பிரச்சனையே என்னென்னா, மற்றவர்களை பாவிகள் என்று தீர்த்தான், மற்றவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உரியவர்கள் என்பதை இவன் தீர்த்தான், நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் ஒரு பரிசுத்தவான், இவன் இப்படி யோசித்தது தான் இவனுடைய பிரச்சனை, இவனுடைய டிப்ரெஷனுக்கே காரணம். ஸோ இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம எல்லாருமே தேவனுடைய கிருபை தேவனுடைய தயவினால தான் இருக்கிறோம், நம்ம மற்றவர்களை நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. யோனாவைப் போல நாம் சோர்வுக்குள் தள்ளப்படாமல் இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். முடிக்கும் முன்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவை, இந்த வேளையில் அப்பா இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரின் மேலும் உம்முடைய ஆணிகள் பாய்ந்த கரங்கள் இப்பொழுது இறங்கி வருவதாக. ஆண்டவரே, இந்த இன்பம் எஃப்எம் தொனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் இல்லத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், மனக்கலக்கங்கள் அகலட்டும் ஆண்டவரே, துன்பங்கள் இன்பமாய் மாறட்டும் அப்பா. கர்த்தர் அற்புதம் செய்யும், விசேஷமாக இந்த நாட்களில் உம்முடைய தெய்வீக பாதுகாவல் ஒவ்வொருவரின் மேலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் காணப்படட்டும். உம்முடைய ஊழியனாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய இரத்தத்தினால் மூடி மறைக்கிறேன். பற்றாக்குறைகள் நீங்கட்டும் ஆண்டவரே, செழிப்பு உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்திற்குள் நடத்தும் அப்பா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, உம்முடைய வசனத்தின்படியே செய்வீராக, செய்வீராக. அதிசயமாய் நடத்தும், ஆச்சரியமாய் நடத்தும். உம்முடைய கரங்களில் ஒவ்வொருவரையும் ஒப்புவிக்கிறேன். மார்போடு அனைத்து வழி நடத்தும் அப்பா, பெரிய காரியங்களை செய்யும். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஓ அவமானங்கள் நிந்தைகள் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். விசேஷமாக இந்த வேளையில் டிப்ரெஷனில் யாராவது இருந்தால் இயேசுவின் நாமத்தினால இந்த சோர்வின் ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷனை கடிந்து கொண்டு ஜெபிக்கிறேன். அப்புறப்பட்டு போகும்படி கட்டளை எடுக்கிறேன். ஒரு புதிய உற்சாகம் பிறக்கட்டும், புதிய பலன் உண்டாகட்டும், புதிய ஆண்டவரே நம்பிக்கை உண்டாகட்டும். உங்களுடைய பிள்ளைகளோடு பேசும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம், மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருந்தீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ் மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். God bless you. Bye-bye.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம், துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் எஃப்எம் @gmail.com.